கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் கிடைக்கப்பெற்ற அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் சத்தியத்தோடு கூடிய வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம் இவற்றின் நிமித்தமாக மீண்டுமாக இந்த வருடத்தினுடைய கடைசி பாகத்திலே நாம் ஒன்று கூடி அவருடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை குறித்து தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு முதலில் நம்முடைய இரட்சகர் மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, சோ இந்த ஒரு வருடத்தினுடைய கடைசி பாகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு வருடங்கள் முழுக்க நம்முடைய கான்சிகரேஷனுடைய லைஃப் நம்மளுக்கு போயிட்டு இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனோடு உடன்படிக்கை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு வருடம் முழுக்க நம்முடைய வாழ்நாட்கள்ல அநேக விதமான நம்மளுக்கு வெற்றிகள் இருக்கலாம், அதே சமயம் சத்தியத்தின் மூலமாக வந்த சோதனைகள் தோல்விகள் கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட தேவன் இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு வருடம் நம்மளுக்கு கூட்டிக் கொடுத்து வரக்கூடிய நாட்களிலேயும் கூட இன்னுமாக நம்முடைய உடன்படிக்கைக்குரிய ஒரு ஜீவியத்தை அதிகமாய் செய்ய தேவன் வாய்ப்பு கொடுப்பார் என்ற மேலான விசுவாசத்தோடு இன்றைக்குரிய ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சோ இன்றைக்குரிய ஒரு ஆதார வசனம் நாம் பார்த்தபடி வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனத்தின்படி சாலமோனுடைய சிங்காசனத்தின் மகிமை என்கின்ற ஒரு பொருளின் கீழே நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். ஆதார வசனம் ஒரு முறை நாம் வாசிக்கலாம்.
நான் செயங்கொண்டே என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்.
அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அவன் கருள் செய்வேன் சொல்றான். அப்ப இந்த வசனத்தினுடைய ஒரு மைய பொருள் இல்ல அதனுடைய கருப்பொருளை நாம் காண்கின்ற பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த ஒரு பகுதிகளை நம்ம சொல்லலாம். இந்த வசனம் ஒரு வசனம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய மைய பகுதி நம்ம எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நம்முடைய அழைப்பு நம்ம சொன்னோம்னா என்ன விதமான ஒரு அழைப்புக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு முன்னாடி வச்சிருக்கு, என்ன ஒரு கோல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, அதாவது அந்த ஒரு சிங்காசனம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, என்னன்னா அந்த ஜெயம் கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னா ஜெயம் கொள்றவங்களுக்கு தான் எதிர உட்கார முடியும் அப்படின்னா அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும். அப்ப முதல் நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா சிங்காசனம் நம்முடைய நோக்கம் அல்ல, மாறாக அந்த சிங்காசனத்திற்கு செல்ல வேண்டிய அந்த ஒவ்வொரு டைம் நமக்கு அந்த ஓவர்கம் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு பங்காக நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல இருக்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம உணர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு சிங்காசனம் நம்ம சொல்றப்போ இப்ப பிதாவினுடைய சிங்காசனம், அதே சமயம் அவருடைய குமாரனுக்கு ஒரு சிங்காசனம், அதே போல ஜெயம் கொள்ளக்கூடிய சபை ஜனங்களுக்கு சிங்காசனம் இருக்கிறத நம்ம அறிந்திருக்கோம். மாறாக இந்த சிங்காசனத்தினுடைய மகிமையை குறித்து வேறு சில ஏதாவது பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோமா, இல்ல வேற ஏதாவது சிங்காசனத்தினுடைய மகிமைகள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்முடைய டாபிக் நம்ம பார்த்தோம், அதாவது சாலமோனுடைய சிங்காசனத்தினுடைய மகிமை. அப்படி என்ன சாலமோனுடைய சிங்காசனத்திற்கு மகிமைகள் இருந்தன அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நமக்கு நல்லா தெரியும் சாலமோன் பத்தி நம்ம அநேக சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம், டைப் அண்ட் ஆன்டி டைப்ல அநேக விஷயங்கள் நம்ம தியானிச்சிருப்போம். அப்போ சாலமோனுடைய காரியங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது தேவன் அவரை மூன்று விதத்தில் என்ன பண்ணியிருந்தார்னா மிக ஒரு ஆசீர்வாதமான நிலையில வச்சிருந்தார். என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னம்னா, சாலமன் சொன்ன உடனே நம்மளுக்கு அவருடைய ஞானம் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா. சாலமோனுடைய ஞானம், அதாவது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், பைபிள் படிச்சவங்களுக்கு பைபிள் படிக்காதவங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் சாலமோன் அப்படின்னு அவருடைய விஸ்டம் நல்லா ஞாபகம் வரும். அதே போல வேதமானவர்களாக அழைக்கப்பட்டிருக்கூடிய நமக்கு இதனுடைய விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். சாலமோனுடைய ஆட்சி பாடத்துல அவர் முற்றிலும் எங்கும் இருக்கக்கூடிய தேசங்களோடு ஒரு சமாதானம் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் அப்படிங்கறதையும் நம்ம அறிஞ்சிருக்கோம். அதே போல மற்ற பக்கத்து நாட்டு ராஜாக்கள் கூட இவர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மூன்று விஷயங்கள்ல தேவன் சாலமோனை அங்க ஆசீர்வதித்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சாலமோனுடைய மகிமை நம்ம எடுத்துட்டோம்னா, அதாவது அவர் ஒரு சமாதானத்தினுடைய ராஜா சொல்லலாம், அதே போல ஞானமுள்ள ஒரு ராஜா சொல்லலாம், அதே போல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு ராஜா, இப்படி அநேக விஷயங்கள் வந்து சாலமோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இவரை மீட் பண்றதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அந்த எகிப்து தேசத்திலிருந்து யார் வரானா, அந்த சேபா ஸ்திரீ வராங்க. அப்போ அந்த ஸ்திரீ வந்து பார்க்கிறப்போ எதனால இவங்களை பார்க்க வர்றாங்கன்னா, சாலமோன் ராஜாவினுடைய ஞானம் இந்த உலகம் முழுக்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா பரவிட்டு இருக்கு. இவருடைய ஞானம், இவருடைய நீதியான தீர்ப்புகள், இந்த விஷயங்கள் உலகம் முழுக்க பரவனதை கேள்விப்பட்டுக்கிட்டு இந்த அம்மா பாக்கறக்கு வராங்க. அப்ப இந்த அம்மா பாக்கறக்கு வராங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பாங்க இந்த சேபாஸ்திரி, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளவு மைல்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்கன்னா, அப் அண்ட் டவுன் அவங்க 3000 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. யோசனை பண்ணணும், அந்த காலங்களில் 3000 மைல் வந்து ஒட்டகங்கள் மூலமாக அங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா பெரிய ஒரு விஷயங்கள். அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க, அதிகபட்சமா சொன்ன போனோம்னா ஒரு நாளைக்கு ஒட்டகத்தில் டிராவல் பண்ண ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். ஆனா இவங்க எவ்வளவு மைல்னா 1500 மைல் வருவதற்கும் 1500 மைல் போவதற்கும் அங்க டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தவராக சாலமோன் இருக்கின்ற பொழுது இந்த அம்மா இவங்களை பத்தி என்னென்னலாம் கேள்விப்பட்டு வந்திருக்காங்கன்ற நம்ம வசனங்கள்ல படிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் 7வது வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள்.
ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று.
பாத்தீங்களா, அதாவது உங்களுடைய இந்த மகிமையின் பிரதாபத்தை நான் இப்ப நேரடியா இங்க வந்து கேக்குறப்போ அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அது உண்மையிலேயே மெய்யாயிடுச்சு. ஆனாலும் பின்னாடி ஒரு வார்த்தை எப்படி ஆட் பண்றாங்கன்னு படிங்க.
நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன்.
பாத்தீங்களா, இதுல நான் அங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் எவ்வளவுதான் அப்படின்னா கொஞ்சம் பாதி அளவுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க நான் வந்து பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுடைய மகிமையினுடைய பிரதாபம் அங்க தெரிகிறத அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதனுடைய வேறொரு கோணத்துல கூட இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்கல, பட் நம்ம அந்த ஒரு கோணத்துல நம்ம பார்க்கறது இல்ல. அப்போ இந்த அம்மா வந்து பார்த்துட்டு சும்மா போகல, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க 10வது வசனம் வாசிங்க.
அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள்.
பாத்தீங்களா, இந்த அம்மா அங்கிருந்து டிராவல் பண்ண சும்மா வராம, அதாவது 120 தாலந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொண்ணு கொடுத்திருக்காங்க. அப்ப 120 தாலந்து பொண்ணு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப ஒரு தாலந்து பொண்ணு அப்படின்ற ஒரு தாலந்து அப்படிங்கறது என்ன வெயிட் இருக்கும்? இங்க நம்ம படிச்சிடறோம் 120 தாலந்து பொண்ணு அந்த அம்மா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப ஒரு தாலந்து அப்படிங்கிறப்போ அது என்ன வெயிட் வரும்? சுமாரா என்ன வெயிட் வருங்க? ஒரு தாலந்து. ஒரு தாலந்து அப்படின்றது 34 கிலோ. எவ்வளவுங்க? 34 கிலோ ஒரு தாலந்து. இந்த அம்மா 120 தாலந்துகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு. 120 × 34 போட்டோம்னா என்ன வெயிட் வருதுங்க? கொஞ்சம் போட்டு சொல்லுங்களேன், ஏன்னா இது மதிய நேரம், நமக்கு பிடிச்ச நேரம். 4083 எவ்வளவு வருதுங்க? 4083 என்னது கிலோ அப்படின்னா என்ன வெயிட் இது? 4 டன். யோசனை பண்ணுங்க, 4 டன் கோல்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிராம் கணக்கில் கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த தேசத்தினுடைய அந்த ஸ்திரீ வந்து சாலமோன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்முடைய கற்பனை கட்டாத விஷயங்கள். 4 டன் கோல்டு, நம்ம 4 கிராம்னாவே யோசனை பண்ணுவோம், ஆனா 4 டன் கோல்டு அந்த அம்மா கொண்டு வந்து அங்க கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ இவருடைய தேசம் எவ்வளவு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எஜிப்டிலிருந்து யூப்ரட்டிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் 450 மைல் சுற்றளவுல இவர் தன்னுடைய ராஜீபாரத்தை அங்க நடத்திட்டு இருக்கார். 450 மைல் சுற்றளவுல இவர் தன்னுடைய ராஜீபாரத்தை அங்க நடத்திட்டு இருக்கிறார். அதே சமயம் இவர் ராஜீபாரம் பண்ணுவதற்கு முன்பாகவே இவருடைய தகப்பன் தாவீது என்ன பண்றாருன்னா, சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த எனிமீசம் முழுக்க தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்திடுறார். தன்னுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினதுக்கு பின்னாடி தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு என்ன பண்றாருன்னா அந்த ராஜ்யத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறார். சோ இதெல்லாமே விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம், நிழல் நிஜத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த ஒரு பகுதியில் நம்ம பார்க்கிறப்போ, அதாவது இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு ஆலயத்தை இவருடைய ராஜீபாரத்தில் என்ன பண்றாருன்னா கட்டுறார். ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த ஆசிரியப்பு கூடாரம் இருந்துச்சு, இவர் அதை மாற்றி என்ன பண்றாருன்னா ஒரு உண்மையான ஒரு ஆலயத்தை அங்க கட்டுறத நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் எப்படி பண்ணார், ஏன் வந்து மற்ற ராஜாக்கள் இவரை வந்து இவ்வளவு மகிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், எதனால இப்படி சாலமோனுடைய ஒரு மகிமை உலகம் முழுக்க அங்க பிரபலமாயிட்டு அவர் இவ்வளவு ஒரு மேன்மையான நிலைமையில் இருக்கார் அப்படின்னா, சிம்பிளா நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், என்னன்னா முழுக்க தேவனுடைய கிருபை இவர் மேல இருக்குது. அதே சமயம் இவர் முழுக்க ஒன்றான மெய் தேவனுக்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருந்த கூடிய காலத்தில் இவர் மிக உன்னதமான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருந்தார். இவருடைய பின்னிலைமைகள் பத்தி நம்ம வாசிச்சிருக்கலாம். அப்போ முழுக்க தேவனுடைய கிருபையில அந்த மெய் தேவ வணக்கத்தில் இருக்கிறப்போ தேவன் இவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்திட்டு வந்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இவருடைய ராஜீவ் பாரத்துல அந்த தேசத்தினுடைய குடிகள் பத்தி சொல்றாரு, அந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு வசனம் நீங்க வாசிங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 4:20 நீங்க வாசிக்கலாம்.
யூதாவும் இஸ்ரேலும் கடற்கரை மலனத்தனை ஏராளமாக இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அப்போ இவருடைய ராஜீபாரம் நமக்கு நல்லா தெரியும், எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பாக்கிறோம்னா கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய காலத்திற்கு நிழலாக நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் புசித்து குடித்து அங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான இருந்த ஒரு காலப்பகுதி தான் சாலமோனுடைய ஒரு ராஜீபாரம். அப்ப சாலமோன் அப்படின்னாவே நமக்கு அர்த்தம் தெரியும், அது சமாதானத்தினுடைய அஸ்திபாரம், அங்க சமாதானம் கண்டிப்பா இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஒரு டாபிக் என்னன்னா, இவருடைய ராஜீபாரத்தினுடைய பெருமைகள் பற்றி பேசாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்றோம். அப்போ சாலமோனுடைய ராஜீபாரத்தில் என்ன ஒரு விதமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா சாலமோனுடைய சிங்காசனம். அப்ப அந்த சிங்காசனத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருந்துச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ அதுல சிங்காசனம் இருக்குது, அந்த சிங்காசனத்துல வந்து டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இருந்துட்டு இருக்குது, அதுல விதவிதமான வேலைப்பாடுகளோடு என்ன பண்றாங்கன்னா அந்த சிங்காசனத்தை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னா ராஜாவுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ராஜாவுக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய தலையில ஒரு கிரீடம் வேணும், அதே போல அவருடைய கையில ஒரு செங்கோல் ஒண்ணு வேணும், மூன்றாவது என்ன வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு இருந்தா பத்தாவது, மூன்றாவது என்ன வேணும், ஒரு செங்கோல் ஒரு கிரீடம் இன்னும் என்ன வேணும் ராஜா வேணும் அப்படின்னா என்ன வேணுங்க, அவருக்கு ராஜ்யம் வேணும் இல்லைங்களா. ஏன்னா ராஜ்யம் இல்லைன்னா அவருக்கு கிரீடம் இருந்த என்ன பிரயோஜனம், செங்கோல் இருந்த என்ன பிரயோஜனம். அப்ப கண்டிப்பா அந்த ஒரு ராஜ்யம் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ராஜ்யம் இந்த மூன்று விஷயங்களும் இருந்துச்சு. அப்ப இந்த மூன்று விஷயங்களினுடைய நிஜம் நம்ம பார்க்கலாம். இப்ப கையில கிரீடம் இருக்குது, செங்கோல் இருக்குது, ஒரு ராஜ்யம் இருக்குது. இந்த விஷயங்கள் நம்ம எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, இப்ப அந்த கிரீடம் என்னத்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா ராஜாவினுடைய அந்த ஒரு ஹானர், அதாவது அவருடைய டிக்னிட்டியை குறிக்கக்கூடியதாக இருக்குது, அவருடைய கனம் மகிமையை குறிக்கக்கூடியதா அந்த அந்த ஒரு கிரீடம் நம்ம பார்க்கணும். கைகள் இருக்கக்கூடிய செங்கோல் என்ன குறிக்குது அப்படின்னா அவர் கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை அங்க குறிக்கும். இந்த ரெண்டு வச்சுட்டு டெக்ஸ் நம்ம என்ன வேணும்னு பார்த்தோம்னா அவருக்கு ராஜ்யம் வேணும்னு நம்ம பார்த்தோம். ராஜ்யம் என்ன குறிக்குது அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறிக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ராஜ்யம் அவர்கிட்ட கிடைச்சிருச்சு. அப்ப அவர்கிட்ட கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஜனங்களை ஒண்ணுமே கண்டுக்காத விடுறதுக்கு இல்ல. சோ இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா சாலமோன் ராஜா கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இதுக்காகத்தான் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு கிரீடம் இருக்குது, அதே சமயம் செங்கோல் இருக்குது, ராஜ்யம் கூட இருக்கிறத நம்ம வாசிக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்துட்டு அவருக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இன்னொரு விஷயங்கள் அப்படின்னா அவருக்கு அந்த அரண்மனை இருக்கு. பொதுவா அரண்மனை என்ன குறிக்கும் அப்படின்னா அந்த ஒரு ராஜ்யத்தினுடைய மகிமையினுடைய பிரதாபத்தை குறிக்கக்கூடியதுதான் அரண்மனை. அப்ப இந்த அரண்மனை, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம், அவருடைய வளம், இதையெல்லாம் அவருக்கு என்ன பண்ணுன்னா அது நிழலாக அங்க காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதை பத்தி நம்ம ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். இப்போ சாலமோன் என்ன பண்றாருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக அவருக்கு அந்த பேலஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேலஸ்ல வந்துட்டு ஒரு நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு அந்த நியாயத்தை தீர்க்கக்கூடிய ஒரு இடம் கூட அவர் அங்க ரெடி பண்றார். அப்ப ராஜா ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மேலான இடத்துல உட்காருவார், அப்ப முன்னாடி முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியன்ஸ் வந்து இவருடைய அந்த ஒரு நீதியான தீர்ப்புகள், ஞானமான தீர்ப்புகளை பாக்குறதுக்காக முன்னாடி நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்து ஜனங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இதை பத்தி எங்க நம்ம வாசிக்கிறோம்னா, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:4-14 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வாசிக்க வேண்டிய வசனங்கள் வந்து 9th verse நீங்க வாசிங்க, 9th verse 13th verse நீங்க.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான்.
அப்போ இவருக்கு இவரை பத்தி நம்ம தெரியும், அதாவது எல்லா ஜனங்களும் கேட்கிற மாதிரி கேட்கல, இவர் வித்தியாசமான இன்னொரு ஆசீர்வாதம் கேட்டார். அப்படின்னா இந்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஞானம் அந்த தேவன் கிட்ட கேட்கிறார். தேவன் அந்த ஞானம் மாத்திரம் கொடுக்கல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன் சொல்றேன்.
இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனா இருப்பது இல்லை.
பாத்தீங்களா, இதுதான் தேவனுடைய, அதாவது அவருடைய கிருபையினுடைய ஒரு பிரதாபம் இங்க சாலமோன் கிட்ட காட்டுறார். அதாவது இவர் மாதிரி வேற ஒரு ராஜா எப்பவும் எந்த காலத்திலயும் எலும்பனது இல்ல. அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை சாலமோனுக்குரிய ஒரு வார்த்தையாக அங்க இருந்துட்டு இருக்கிறத நாம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் கிடைச்சாச்சு, இதெல்லாம் கிடைச்சாதுன்னா கண்டிப்பா அந்த ராஜா உட்கார்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கண்டிப்பா அவருக்குரிய ஒரு சீட் வேணும். அதான் அந்த சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க வசனம் நீங்க வாசிக்கலாம், 1 Kings 18 மன்னிக்கணும், 1 Kings 18 20th verse வரைக்கும்.
ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து.
போதுங்க, இப்ப ராஜா எதனால தன்னுடைய சிங்காசனம் பண்றார், தங்கத்தினால செய்யறார். ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்கன்னா, 120 தாலந்து என்ன கொடுத்திருக்காங்க, பொண்ணு கொடுத்திருக்காங்க. இப்ப ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை முழுக்க கோல்னால அங்க செய்யறார். அப்புறம்
தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்தது.
அப்போ இதெல்லாம் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ், டிஃபரெண்ட் பார்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா. அதுல என்னென்னமோ சில விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா, அதாவது தங்கத்தில் செஞ்சுட்டு தங்க தகுட்டால் என்ன பண்றானா, அங்க கவர் பண்றார். கவர் பண்ணிட்டு என்ன பண்றானா, அந்த ஒரு 6 படிகள் இருக்குது. இப்போ படிங்க சிஸ்டர்.
சிங்காசனத்தின் தலைப்பு பின்னகை மழைமாய் இருந்தது.
அப்போ சிங்காசனத்துக்கு பின்னாடி இதெல்லாம் நீங்க கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா, இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனம் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் இங்க ஒரு சிங்காசனம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி படிகள் ஏறி வரணும். அப்ப படிகள் ஏறி வர்றதுக்கு எவ்வளவு படிகள் இருக்கு, 6 படிகள் இருக்குது. அந்த சிங்காசனத்துக்கு பின்பாக வளைந்து இருக்கக்கூடிய விதத்துல இருக்குது, அதான் தமிழ் பைபிள் சொல்லுது. ஆனா இதை கொஞ்சம் செப்துவாஜின்ல கொஞ்சம் நம்ம செக் பண்ணோம்னா, அதாவது இந்த வளைந்து இருக்கக்கூடிய பகுதியில என்ன ஒரு உருவம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது காளையனுடைய உருவம் அங்க இருந்துச்சு சொல்றாங்க. காளையனுடைய தலையனுடைய உருவம் இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. அப்புறம் படிங்க.
உட்காரும் இடத்துக்கு இருபுறமும் கை சாமான்கள் இருந்தது. 2 சிங்காசனங்கள் கை சாமானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை.
பாத்தீங்களா, இவருடைய சிங்காசனம் கொஞ்சம் வித்தியாசம், மற்ற ராஜாக்களை காட்டிலும் இவருடைய சிங்காசனம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது சொல்றாரு. அப்போ ஒரு சிங்காசனம், சிங்காசனத்துக்கு ஏறி வர்றதுக்கு 6 படிகள் இருக்குது. அந்த 6 படிகளிலும் 2 சிங்கங்கள் நின்று இருக்குது. அதே சமயம் கைச்சாமன் பக்கத்து கைசாய் வைக்கிறதுக்கு இடத்துல 2 சிங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த விஷயத்தை பத்தி அநேக விதமான கருத்துக்கள் இந்த ஒரு பகுதியில நிலை வர்றதை நம்ம அறிஞ்சிருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து 24 சிங்கங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் 24 சிங்கங்கள் இருக்கிறத சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அந்த 24 மூப்பர்களும் அங்க கோட் பண்றாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தங்கள் இருக்கிறது இல்ல. ஆனா இது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பகுதியில ராஜாக்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம அதிகமா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்க தேடலாம், ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த புஸ்தகத்தில் தேடினா கிடைக்கும், 4வது புஸ்தகத்தில் என்ன பண்ணலாம், கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் இதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு. நீங்க இப்போ 4வது போயிடலாம், 2 Kings 18 9:17 கொஞ்சம் படிக்கலாம் நம்ம.
ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் 1 பாதப்படியும்.
இப்ப கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 6 படிகள் இருக்குது, ஒரு என்ன இருக்குன்னா ஒரு பாதப்படி இருக்குது, ஒரு ஃபுட் ஸ்டூல் வேற அங்க வச்சிருக்கிறார். அப்போ மொத்தமா எவ்வளவு ஆச்சு, 6+1 எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 7 ஆச்சு. இப்ப இந்த 7 படிகள்லயும் என்ன இருக்குது அப்படின்னா, 12 சிங்கங்கள் இருக்காது, மாறாக எவ்வளவு சிங்கங்கள் வரும், 14 சிங்கங்கள் வரும். 6 சிங்க, அதாவது 6 படியில 2 சிங்கங்கள், 12 அவருடைய இந்த ஃபுட்ஸ்டூல்ல ரெண்டு சிங்கங்கள், 14 சிங்கங்கள் அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு 7வது படியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்ஸ்டூல் எப்படி இருக்குது அப்படின்னா, மற்ற 6 படிகளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது 6 படிகளும் 6 படிகள் மூலியமா தான் ஏறி வரணும். மேல ஏறி வந்துட்டு 7வது படியில கால் வச்சுதான் நெக்ஸ்ட் அவர் எங்க உட்காரணும் அப்படின்னா, அந்த சிங்காசனத்தில் உட்காரணும். ஆனா அந்த 7வது படி 6 படிகள்லையும் சற்று வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி என்ன இது ஒரு வித்தியாசம் அங்க இருக்குது அப்படின்னா, இதை பத்தி நம்ம என்ன சொல்றாரு கேட்டா, வேற ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சிங்கங்கள் அந்த ஒரு படியில எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது இதை கூட கரெக்டா மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல தான் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு 14 சிங்கங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 14 சிங்கங்களும் அந்த படிகள்ல ஏன் வச்சிருக்கு, ஏன் அங்க சிங்கம் வச்சிருக்கிறார், சோ வேற என்னது வச்சிருக்கலாம், ஏன் அங்க சிங்கம் பயன்படுத்திட்டு இருக்கிறார், அதே சமயம் ஏன் 7 படிகள்லையும் அந்த விஷயங்கள் வச்சிருக்கிறார், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தியானித்து பார்க்கின்ற பொழுது இதனுடைய உண்மையான சத்தியங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அப்ப இந்த 14 சிங்கங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த 7 படிகளையும் பாதுகாத்துட்டு இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஒரு இமேஜின் பண்ணீங்க, படிக்கட்டு இருக்குது, 7 சிங்கங்கள் இருக்குது, 7 சிங்கங்கள் அந்த ஒரு படிகளை பாதுகாத்துட்டு இருக்குது. எதுக்காக பாதுகாக்க? அப்ப இந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப உள்ள போலாம். இப்போ அந்த சாலமோனுடைய சிங்காசனத்தினுடைய காட்சிகளை நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் நம்முடைய மனக்கண்கள் முன்பாக நிறுத்தி பார்த்திருக்கிறோம். ஒரு சிங்காசனம் நீங்க கொஞ்சம் பண்ண பின் படிச்ச விஷயங்களை கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிங்காசனமும், அப்ப சாலமோனை யாருக்கு நிழலா பாக்குறோம் அப்படின்னா, நம்முடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா பாட்டிருக்கோம். அப்போ சாலமோனுடைய சிங்காசனத்திற்கும், சாலமோனை காட்டிலும் பெரிய சாலமோன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய சிங்காசனத்துக்கும் ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா, ரெண்டுக்கும் ஏதாவது இணை ஏதாவது இருந்துட்டு இருக்குதா அப்படின்றதா இன்னைக்குரிய ஒரு பாடத்துல நம்ம பார்க்கலாம். இதை பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் அவர்கள் எழுதுகின்ற பொழுது, அதாவது தன்னுடைய ரீப்ரின்ஸ்ல 12:83 பேஜ்ல இது ஒரு தனி டாபிக்ல எழுதிட்டு இருக்காரு. சாலமோனுடைய சிங்காசனமும் இயேசுவனுடைய சிங்காசனமும் அது தனி டாபிக்ல எழுதிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு வசனம் நீங்க வாசிக்கலாம், மத்த 25வது அதிகாரம் 31வது வசனம் நம்ம வாசிக்கலாம்.
அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோட கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
அப்போ என்ன சொல்றாரு, தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில். அப்போ மகிமையுள்ள சிங்காசனம், அப்போ மனுஷகுமாரனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கும்? அன்னைக்கு சாலமோனுடைய சிங்காசனம் மாதிரி இருக்குமா? அங்க அவ்வளவு மகிமைகளாக இருந்துட்டு இருந்த சிங்காசனம் மாதிரி இருக்குமா, இல்ல வேற மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு ஒரு கேள்விகள் நம்முடைய மனசுல வரலாம். இப்ப இது சாலமோனுக்கு முன்பாக யார் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தா? சாலமோனுக்கு முன்னாடி யார் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தா?
தாவீது.
தாவீது பண்ணிட்டு இருந்தார். சோ தாவீதுனுடைய காலத்துல கூட என்ன நல்லா இருந்திருக்கும்? அரண்மனை இருந்திருக்கும், கிரீடம் இருந்திருக்கும், சிங்காசனம் இருந்திருக்குமா? சிங்காசனம் கண்டிப்பா இருந்திருக்கு. ஏன்னா ராஜா வேணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? சிங்காசனம் வேணும். அப்ப ஏன் வந்து சாலமோன் வந்து தனி ஒரு சிங்காசனம் செய்யறார்? அவங்க அப்பா பயன்படுத்தினது பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு கட்டளை என்ன இருக்கா? ஏன், என்ன காரணம், ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? தன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிறது ஒரு சிங்காசனம், அதை பயன்படுத்தாதபடிக்கு நெக்ஸ்ட் வேற ஒரு சிங்காசனம் பயன்படுத்துறார், என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், யோசனை பண்ணலாம். 2 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும்.
ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசுமண் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதப்படியும் உட்காரும் இடத்திற்கு இரு புறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தன.
போதுங்க. அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்புல இவர் என்ன பண்றாருன்னா, சாலமோன் ஸ்பெஷலா பண்றார். அப்போ தாவீதுனுடைய விஷயத்தை காட்டிலும் இவர் அங்க சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை வச்சுட்டு அங்க செஞ்சிட்டு இருக்கார். அப்ப நமக்கு நல்லா தெரியும், இந்த தகப்பினுடைய சிங்காசனம் விட்டுட்டு வேறொரு சிங்காசனம் ஏன் செய்யறாரு அப்படின்னா, சாலமோன் நம்ம யாருக்கு ஒரு நிழலா பாக்குறோம்னா, இயேசுவுக்கு ஒரு நிழலா பாக்குறோம். இப்ப நம்ம வெளிப்படுத்தல் 3:21 வசனம் ஞாபகம் வரும், நான் ஜெயம் கொண்டு என்ன சொல்ற, என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் என்ன பண்ண போறாங்க? இப்ப தகப்பனுடைய சிங்காசனம் இல்ல, மாறாக யாருடைய சிங்காசனம் வருது? இப்போ இயேசுவனுடைய சிங்காசனம் வருது. தனியா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ச் கிளாஸ்க்கே ஒரு சிங்காசனம் என்ன பண்ணிடுறாரு, ரெடி பண்ற. சோ அதனாலதான் தகப்பன் பயன்படுத்தின அந்த சிங்காசனத்தை இப்ப சாலமோன் என்ன பண்றது இல்லைன்னா, பயன்படுத்துறது இல்ல. சோ பிதாவினுடைய சிங்காசனம் நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது, அது வந்து நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனாலதான் என்ன பண்றாருன்னா, இயேசுவனுடைய சிங்காசனம், அவர் மேக் பண்ணக்கூடிய சிங்காசனத்தை அவருடைய சபை ஜனங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அங்க கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க. சரி, இந்த ஒரு சிங்காசனம் எப்படி எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா, கோல்டு யூஸ் பண்ணியிருந்தார் நம்ம படிச்சோம். அப்ப இந்த கோல்டு வந்து ஏன் யூஸ் பண்ணார் அந்த ஒரு சிங்காசனத்துக்கு அப்படின்னா, கோல்டு என்ன குறிக்குது நமக்கு தெரியும், சிம்பிள் நம்முடைய பேசிக் கிளாஸ்ல கேட்ட விஷயங்கள் தான் இல்லைங்களா, டிவைன் நேச்சர் குறிக்கு, தெய்வீக சுவாபம் குறிக்குது. அப்ப இன்னைக்கு அவருடைய பின்னடியார்களும் அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த டிவைன் நேச்சர், அதே சமயம் அந்த சிங்காசனம், இது எல்லாம் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். அப்ப இது எல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறார். அப்போ இங்க என்னென்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, முக்கியமா அந்த கோட்ல பண்ணிருக்கிறார், அதே சமயம் அந்த ஒரு தந்தங்கள்ல செஞ்சிருக்கார், யானை தந்தங்கள்ல செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா. அந்த சிங்காசனத்தினுடைய மகிமையை நீங்க படிச்சு வந்தா பாக்கலாம். அப்ப இந்த யானை தந்தங்கள் ஏன் பயன்படுத்தியிருக்கிறார், கோல்டு வந்து கணக்கு இல்லாம இருக்குது, அப்படி இருக்கிறப்போ அவர் ஏன் வந்து யானை தந்தங்களை பயன்படுத்துறார், யானை தந்தம் ஏன் பயன்படுத்தணும். இன்னைக்கு நமக்கு கோல்டு நிறைய இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ரோல்டு கோல்டு போட்டுவோம் வருமா, போட மாட்டோம். ஆனா இங்க அவ்வளவு கோல்டு இருந்தாலும் கூட இவர் எதை பயன்படுத்துறாருன்னா, அந்த ஒரு யானை தந்தங்கள் பயன்படுத்துறார். ஏன் யானை தந்தங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, யானை தந்தத்துக்கு என்ன ஸ்பெஷல், என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நமக்கு நல்லா தெரியும், அதாவது மரங்கள்லயே ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கக்கூடியது என்னதுன்னா கேதார் மரம். அப்போ இந்த ஒரு யானை தந்தம் எப்படி இருக்குன்னா, கேதார் மரங்களை காட்டிலும் மூன்றை மடங்கு என்ன இருக்கு, டென்சிட்டி ஜாஸ்தி. கொஞ்சம் இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த யானை தந்தம் இல்ல அந்த கேதார் மரம், இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னா, இந்த யானை தந்தத்தில் இன்னொரு சிறப்பம்சம் கூட இருக்கு. யானை தந்தம் என்னெல்லாம் பண்ணலாம்னா, அதாவது சில பிளெக்சிபிலிட்டி இருக்கும், அதாவது கொஞ்சம் எலாஸ்டிக் தன்மை இருக்கும், அதுக்கு கொஞ்சம் வளைந்து, அதாவது கொஞ்சம் சில கரு வேணாது ஒரு வேலைப்பாடோடு செய்யக்கூடிய வேலைகளை என்ன பண்ணலாம்னா, இந்த யானை தந்தங்கள்ல செஞ்சிடலாம். அப்ப இதுல ஏன் அதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் தேவனுடைய பிள்ளைகள் இல்ல இன்னைக்கு அந்த புதிய சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கூடிய பிள்ளைகள் டென்சிட்டி இருக்கணும், அதே சமயம் அவங்ககிட்ட என்ன எலாஸ்டிக் தன்மை இருக்கணும், அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். எதுக்காக அந்த பிளெக்சிபிலிட்டி அப்படின்னா, இன்னைக்கு அந்த பிளெக்சிபிலிட்டிய நம்ம வேற விதத்தில் நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். ஆனா தேவன் நம்மளுக்கு அந்த பிளெக்சிபிலிட்டி எது கொடுத்திருக்காரு அப்படின்னா, தேவனுடைய சித்தம் செய்வதற்காக முழுசா நம்ம என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய சித்தத்திற்கு வளைந்து கொடுக்கறதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்காருன்னா சூஸ் பண்ணிருக்கார். ஆனா நம்முடைய சித்தம் செய்யறதுக்கு இல்ல, இதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த யானை தந்தங்கள் அங்க சாலமோன் மூலியமாக அங்க பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தத்திற்கென்று நாம் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும், இந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் அங்கே சாலமோன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு சிங்காசனம் அந்த ஒரு இதுல பண்றார், அந்த ஒரு யானை தந்தங்கள்ல பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் இதெல்லாம் பண்ணிட்டு கூட என்ன பண்றாரு அப்படின்னா, பாருங்க இவருடைய இந்த சிங்காசனம் பயன்படுத்துறதுக்கு, இந்த சிங்காசனம் செய்யறதுக்கு எவ்வளவு நிறை தாளந்து பயன்படுத்தியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த அம்மா கொடுத்த தாளந்து எவ்வளவுனா 120 தாளந்து, அதுக்கு நம்ம வெயிட் போட்டோம் எவ்வளவு வருதுன்னா 4000 கிலோ, சரிங்களா, 4 டன் வருது. ஆனா இவர் என்ன எடையில அந்த ஒரு சிங்காசனத்தை பயன்படுத்தி இருக்கிறார் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10:15 வசனம் நீங்க வாசி.
ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாளந்து நிறையா இருந்தது.
அப்போ இவருக்கு என்ன வருதுன்னா, ஒவ்வொரு வருஷத்திலையும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, எவ்ரி இயர் அவருக்கு வரக்கூடிய பொண்ணினுடைய அளவு என்ன சொல்றாருன்னா 666
தாளந்து.
என்ன நம்பர் இது, என்ன நம்பர் இது, எங்க படிச்சிருக்கிறோம் 666 பத்தி இல்லைங்களா, வெளிப்படுத்தல படிச்சிருக்கிறோம், 13:11 வசனத்திலிருந்து தொடர்ச்சி அந்த கடைசி வசனம் வரைக்கும் படிச்சிருக்கோம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய 666 இங்க சாலமோன் செய்த இந்த சாலமோன் என்ன பண்றாரு, ஒரு வருஷத்தினுடைய அந்த ஒரு தங்கத்தை முழுசா என்ன பண்ணிடுறா, சிங்காசனம் செய்யறதுக்கு பயன்படுத்திடுற. அப்போ இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கூடிய 666 தாளந்துக்கும் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய 666 தாளந்து நிறையான பொண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, ஏதாவது லிங்க் இருக்குமா, சம் ஏதோ வச்சிருக்காரு. ஏன் வந்து அந்த ஒரே எண்ணுக்குரிய விஷயத்தை இங்க வெளிப்படத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறார், அங்க சாலமோன் ராஜாவும் அங்க பயன்படுத்தி இருக்கிறார், என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் அவங்க வந்து ரீசனபிளா தான் அதை சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த நம்பர் கோட் சாதாரணமான விஷயங்கள் இல்ல. என்னன்னா இப்ப சாலமோனை நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல், கிரைஸ்ட் அப்படின்னா அதுல யாரெல்லாம் வந்துடுறாங்கன்னா அவருடைய பாடி மெம்பர்ஸ் கூட வந்துடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நம்பர் 666 என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்தல, நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆன்டிகிரைஸ்டினுடைய நம்பர் நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க சாலமோன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து 666. அப்போ சாலமோன் அப்ப கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்காருன்னா அவர் வந்து தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு ஒரு நிழலாக இருந்துட்டு இருக்காரு. ஆனா 13வது அதிகாரத்தில் பயன்பட்டிருக்கக்கூடிய அந்த 606 யாருக்கு ஒரு நிழலா இருந்துட்டு
இருக்காங்க?
தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத ஜனங்களுக்கு ஒரு நிழலாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் பயன்படுத்துறது எவ்வளவு நிறைத்தாளந்து அப்படின்னா 666 தான் பயன்படுத்துறாங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க சாலமோனுடைய ராஜீவாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு மகிமை, அதாவது 666 தாளந்துகள் நிறைய பயன்படுத்தி அவர் என்ன பண்றாரு, சிங்காசனம் அங்க செய்யறார். அப்ப இந்த சிங்காசனம் என்ன காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய செல்வ செழிப்பு இல்ல அவருடைய வளத்தை, அந்த தேசத்தினுடைய வளத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. சோ அதே மாதிரிதான் இந்த வளத்தை காட்டணும், எங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வ சிறப்புகளை காட்டணும் அப்படின்னா, அப்ப இவங்களும் எதே நிறையான தாளந்து யூஸ் பண்ணித்தான் அந்த ஒரு விஷயங்கள் செய்யணும். சோ இவங்களும் அதே தான் பண்ணாங்க. 666 தாளந்து நிறையான அதே ஒரு நம்பரை தனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டாங்க. சோ இதுல வேற எந்த டெக்னிக்கல் இதெல்லாம் எதுவும் கிடையாது. சோ தேவன் இருக்கக்கூடிய அந்த தேவன் கொடுத்த கிருபை சாலமோனுடைய காலத்துல அதே விஷயங்கள் இவங்களுக்கும் என்ன பண்றாங்கன்னா, இது எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த 666 விஷயத்த அங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி எல்லாம் சொல்ல அப்படின்னம்னா, அதாவது இவருடைய ராஜீவாரத்தினுடைய மகிமைகள் பத்தி கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். ஏன்னா சாலமோனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு வசனம் நீங்க படிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம் நீங்க படிங்க. அதாவது என்னன்னா, இது ஒரு நாள் சாப்பாட்டு செலவு.
நான் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொடுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும் ஆம்.
அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ண முடியுதா? ஏன்னா சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டதுனால கண்டிப்பா இதை கொஞ்சம் இமேஜின் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். மதிய பசி வேலைன்னா கொஞ்சம் யோசனை பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப சாட் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கணக்கு பண்ண முடியறது இல்ல. எவ்வளவு எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 20 மாடு, கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணுங்க, இது எவ்வளவுன்னா ஒரு நாள் சாப்பாட்டுக்கு, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா இருந்துட்டு இருக்கு சாலமோனுடைய காலத்துல. சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு அதே 666 என்கின்ற லக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களுடைய அவர்களுடைய மகத்துவங்கள் கூட அதே மாதிரிதான் இருந்துட்டு இருக்குது. அங்க எப்படி சாலமோனுடைய காலத்துல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணாங்களோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டிகிரை சிஸ்டம் கூட அவர்களுடைய செழுமையை எப்படித்தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. சோ இதே மாதிரிதான் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த 666 விஷயத்த அங்க வச்சிருக்காங்க. அப்ப இதுவும் இல்லாதபடிக்கு அவர்கிட்ட என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்ப சாலமோனுடைய ராஜ்யம் இப்போ விசாரணைக்காரர்கள் வேணும். ஒரு ராஜ்யம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு கண்டிப்பா விசாரணைக்காரர் வேணும். எவ்வளவு விசாரணைக்காரர் மாத்திரம் இருக்காங்க அப்படின்னா 550 பேர் இருக்காங்க. ஒரு ராஜ்ய பாரத்தில் விசாரணைக்காரர்கள் மாத்திரம் 550 பேர் இருந்தாங்கன்னா அவருடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும், எவ்வளவு ஜனங்கள் இருந்திருப்பாங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மணிகாரர் இருக்கார், மீறி போன அவர் 3000 பேர்த்துக்கு ஒரு மணிகாரர் இருப்பார். ஆனா இங்க 550 பேர் இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ராஜ்யமாக சாலமோனுடைய ராஜ்யபாரம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க வசனம் நீங்க வாசிக்கலாம். அதாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22-23 வசனங்கள் நீங்க வாசிக்கலாம்.
ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்சூசின் கப்பல்களும் இருந்தது. தர்சூசின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும்.
பாத்தீங்களா, அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு டைம், ஏன்னா தீந்துரும், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன நல்லா கிடைச்சிட்டு படிங்க.
யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும்.
பாத்தீங்களா, எவ்ரி 3 இயர்ஸ் வந்து இதெல்லா விஷயங்களும் என்ன பண்றாங்கன்னா அங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மகிமை சேலமோனுடைய ராஜீவ் பாரத்துல அங்க இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இவ்வளவு சிரமை, அவங்க இவ்வளவு ஒரு செழிப்பான ஒரு தேசம் இருந்துட்டு இருந்தது, ராஜீபாரம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னா, அவருடைய ராஜீபாரத்தில் அமையப்பெற்ற அந்த ஒரு சிங்காசனம் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப அந்த சிங்காசனத்தினுடைய காட்சிகளை நம்ம ஒவ்வொருவரும் தங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்துட்டு இப்ப நம்ம ஒவ்வொருவருமே இப்ப எதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஜெயம் கொள்றதுக்கு, மாறாக ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் அமர்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். இப்ப இந்த ஒரு கற்பனையை நம்ம செஞ்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, எவ்வளவு படிகள் ஏறி வரலாம். அன்னைக்கு சாலமோன் ஏதாவது நீதியான தீர்ப்புகள் அங்க ஒரு லா கொடுக்கணும் அப்படின்னா, ஏழு படிகள் கடந்து என்ன பண்ணுவார்னா, அந்த சிங்காசனத்தில் வந்து அமருவார். சோ இன்னைக்கு நம்ம கூட அவருடைய சபை, உண்மையான சபை ஜனங்கள் கூட என்னதான் பண்ணணும்னா, இதே விதமான ஏழு படிகளை தாண்டிதான் எங்க வரணும், அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு அங்க பர்மிஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சுவிசேஷ காலம் முழுவதுமாக சபை ஏழு காலப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டு, ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் அங்கே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் செலக்ட் ஆகி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி செலக்ட் ஆகிட்டு வர்றப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு படி ஏறுகின்ற பொழுது அந்த படியில் என்ன இருக்கு, ஒரு படி கால் வைக்கிறாங்க. அப்போ ஆசியாவில் உள்ள ஏழு சபையினுடைய காலகட்டத்திலையும் ஒரு சபை இருக்குது அப்படின்னா, அந்த சபை ஒரு ஸ்டெப் வச்சுது அப்படின்னா, அவங்க என்னதான் பார்ப்பாங்க அந்த சபையில, என்ன அந்த ஒரு படிக்கட்டுல என்னதான் இருந்துச்சு,
சிங்கம்
இல்லைங்களா, எவ்வளவு சிங்கங்கள் இருந்துச்சு, ரெண்டு சிங்கங்கள் இருந்துச்சு இல்லைங்களா, இந்த புறம் ஒண்ணு அந்த புறம் ஒண்ணு, ஏன் ரெண்டு சிங்கங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சிங்கங்கள் என்ன குறிக்குது, ஏன் வந்து ரெண்டு புறது ஒரு சைட்ல வச்சிருக்கலாம், மாறாக இங்க என்ன பண்றாங்க, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு, ரெண்டு சிங்கங்கள் அங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஏழாவது படி மாத்திரம் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது சொல்றாரு. ஆறு படிகளை காட்டிலும் ஏழாவது படி கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம், ஏன் அந்த வித்தியாசப்படுத்துறாரு அப்படின்னா, அதாவது ஆறு சபையினுடைய காலகட்டத்திலே காட்டிலும் ஏழாவது சபைக்கு ஒரு விசேஷம் இருக்குது, விசேஷ விதமான ஆசீர்வாதம் இருக்கு இல்லைங்களா. அந்த ஒரு மூன்றாவது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் வெளிப்படுத்தல, இது எந்த சபைக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, எந்த சபையினுடைய ஜனங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் அப்படின்னா, அந்த லவோதிக்கேன் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல, இந்த காலத்தில் யாரெல்லாம் ஜெயம் கொள்றாங்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு நான் என்ன பண்றேன்னா, அருள் செய்திருக்கிறேன். இது லவோதிக்கேன் பீரியட்ஸ் சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு வேறுபட்ட ஒரு வாக்கு தத்தம் இந்த ஒரு லவோதிக்கேன் பேரில் இருந்தாலும், இது மற்ற ஆறு ஸ்டெப்ஸை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஏழாவது ஸ்டெப் எப்படி இருக்குது எழுதுறாருன்னா, அதாவது இந்த சிங்காசனத்திற்கும் ஏழாவது படிக்கும் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப க்ளோஸ்ல இருந்துட்டு இருக்கு. அப்ப ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது அந்த ஃபுட் ஸ்டூல் சொல்றாரு. அந்த ஏழாவது படியினுடைய காலத்திலையும் ரெண்டு சிங்கங்கள் என்ன பண்ணிருக்கா, ஒவ்வொரு பக்கத்துல நின்று இருக்கு. அப்ப இந்த ஏழாவது சபை எப்படி சொல்ல அப்படின்னம்னா, அதாவது கர்த்தருடைய பிரசன்ன காலத்தில் இருந்துட்டு இருக்கு. நமக்கு நல்லா விசுவாசிக்கிறோம் நம்ம இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பரோசிய ஸ்டேஜ் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் பரோசிய ஸ்டேஜ் வந்து முடிவு, சபை முடிவிருக்கும் காலம் வரைக்கும் பரோசியாவிலே நம்ம இருக்க போறதில்லை. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த எபிஃபேனியா ஸ்டேஜ் கூட முடியக்கூடிய காலத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னா இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு பீரியட்ல இது ரொம்ப க்ளோஸ்ல, ஏழாவது சபையினுடைய காலம் அதே சமயம் பிளஸ் அவருடைய ராஜ்யம், இன்னும் என்னென்ன வேலைகள் எல்லாம் இந்த ஒரு பகுதியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒரு கலைகளை சேர்த்து கட்டக்கூடிய ஒரு காலம் கூட, அந்த ஒரு வேலை கூட இங்க ஒரு பகுதியில் நடந்துட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது இந்த ஒரு ஹார்வெஸ்டினுடைய என் டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா இருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் அந்த ஏழாவது படிக்கட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தில் இருக்குது. ஒன்னு என்னன்னா, அதாவது அவருடைய ராஜீபாரம் இருக்குது. அவருடைய ராஜீவ்காபாரம் கூட எப்படி இருக்குதுன்னா, இரும்புக்கோள் அரசாட்சியில் இருந்துட்டு இருக்கார். நம்ம விசுவாசிக்கிறோம் இரும்புக்கோள் அரசாட்சியில் இருக்குது. அதே சமயம் இந்த ஹார்வெஸ்டினுடைய எண்டில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னும் நாட்கள் நீடிக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நினைக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தினுடைய போக்குகளை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கிறப்போ, இது வந்து இன்னும் 100 வருஷம் ஆகும், 200 வருஷம் ஆகும், நம்ம கணக்கு தள்ளி போட முடியறது இல்ல. சோ இப்போ அந்த ஒரு ரொம்ப க்ளோஸ் டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா இருந்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் இன்னைக்கு அந்த பெயர் சபையினுடைய கட்டுதல் கூட என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அங்க நடந்துட்டு கொண்டிருக்கு. அப்ப இந்த கலைகளை முதலாவது என்ன பண்றாருன்னா, அந்த கட்டக்கூடிய காலத்தில் கூட நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு மினேலியன் டான்ல, ஒரு புதிய நாள்ல நம்ம என்ன பண்றோம்னா இருந்துட்டு இருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் வந்து ஆறாவது சபையில் இருக்கிறவங்களுக்கும் இல்ல, ஐந்தாவது சபையில் இருக்கிறவங்களுக்கும் இல்ல, ஆனா இன்னைக்கு அந்த லவோதிக்கேன் பீரியட்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதனாலதான் இந்த ஆறு படிகளில் இருந்தும் ஏழாவது படி சற்று வித்தியாசமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஏழு படிகளையும் தாண்டித்தான் சாலமோன் என்ன பண்ணணும்னா, அவருடைய அந்த நீதி உள்ள சிங்காசனத்துல உட்கார. அப்ப உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, சைல என்ன இருக்கு சொல்றாங்க அப்படின்னா, கை சாமான், அந்த கை வைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப எப்படி பஸ்ல எல்லாம் போறப்போ ரெண்டு கைகள் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. சோ அதுக்கு பக்கத்திலேயே என்ன இருக்குது சொல்றாருன்னா, ரெண்டு சிங்கங்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த உலக ஜனங்களை நீதியாக நியாயம் தீர்க்கணும் அப்படின்னா அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, என்ன ஒரு வசனத்துல படிக்கிறோம், மத்த 25வது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் அங்க என்ன ஒரு வார்த்தை கோட் பண்றா, சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும் பொழுது. அப்ப எல்லா சபையினுடைய எண்ணிக்கையினுடைய அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்ல வர்றப்போ யாருக்கு தேவன் நியாய தீர்ப்பு செய்ய போறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் என்ன பண்ண போறார், அந்த ஒரு தீர்ப்பை செய்ய போறார். ஆனா அது வரைக்கும் தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக அவருடைய தேவனுடைய வீட்டில் மாத்திரமே என்ன பண்றாருன்னா, அந்த நியாய தீர்ப்பினுடைய வேலைகளை அங்க செய்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு இங்க கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த சிங்கங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் அந்த ஒரு சிங்கம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க வசனம் வாசிக்கலாம், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வாசிக்கலாம்.
ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசுமன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னகை வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்துக்கு இருபுறம் கை சாய்மானங்கள் இருந்தது.
போதுங்க. அப்ப என்ன, நம்ம 7 படிகள் இருக்கிறத மைண்ட் பண்ணிக்கலாம். 7 படிகள், அதே சமயம் 14 சிங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 14 சிங்கங்களும் இல்ல, பொதுவா அந்த சிங்கங்கள் என்ன குறிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இதனுடைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா சிங்கங்கள் என்ன குறிக்கும், சிங்கம் நம்முடைய வேதாகமத்துல என்னென்ன விஷயங்களும் சொல்லித்தரும் நமக்கு. சிங்கம் ஒரு இடத்துல சொல்லிட்டாருன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தங்களை அது கொடுக்கறது நமக்கு நல்லா தெரியும். சிங்கம் என்ன குறிக்குது முதல்ல நம்ம சொல்லலாம், அதாவது ஒரு ஜெயம் குறிக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, யூத ராஜ சிங்கம் அவர் என்ன பண்ணிட்டார், ஜெயம் கொண்டிருக்கிறார். முதல் நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு சிங்கம் ஜெயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. செகண்ட் ஒன் நம்ம வேற என்ன சொல்லலாம், அந்த சிங்கத்திற்கு வேற ஏதாவது ஒரு அர்த்தங்கள் இருக்குதா, இல்ல இந்த சிங்கம் பத்தி வேற ஏதாவது ஒரு அடையாளமா வேற எங்காவது வச்சிருக்கிறாரா, வேற எங்காவது வச்சிருக்காரா?
சாத்தான்
சிஸ்டர்,
சாத்தான்,
எதிராளியாகியாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணிட்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் வேற ஏதாவது சிங்கத்துக்கு வேற ஏதாவது அடையாளம் இருக்கா, யூத ராஜ சிங்கம். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது சிங்கம், வேற எங்காவது கொஞ்சம் போயிருங்க, எசேக்கியல் போயிருங்க. எசேக்கியல் பாத்துருக்குமா சிங்கம், வெளிப்படுத்தல பாக்குறோம், எசேக்கியல் பாக்குறோம். ஆனா வெளிப்படுத்தல பார்க்கக்கூடிய அந்த 4 விஷயங்களுக்கும் வெளிப்படுத்தல பார்க்கக்கூடிய 4 விஷயங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கும். ஆனா இங்க எசேக்கியல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சிங்கங்கள் என்ன குறிக்குது,
பாலசிங்கம்.
எசேக்கியல நம்ம அந்த சக்கரத்துக்குள் சக்கரம் இதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ எசேக்கியல சிங்கம் பத்தி பாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப சிங்கம் எந்த குணலட்சணத்தை, தேவனுடைய குணலட்சணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது,
வல்லமை.
அது வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தல வல்லமை. எசேக்கியல் என்ன பாக்குறோம், நம்ம தேவனுடைய நீதியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. வித்தியாசங்கள் இருக்குதுங்க, ஏன்னா இங்க வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் எசேக்கியல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப இந்த சிங்கங்கள் வெளிப்படுத்தல வந்து தேவனுடைய நீதியை காண்பிக்க கூடியதாக இருக்குது. அதே சமயம் அங்க என்னன்னா வெளிப்படுத்தல வந்து பாக்குறப்போ அது அவருடைய வல்லமையை காண்பிக்க கூடியதாக இருக்குது. சரி, இப்ப 3 விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா, அதாவது ஒரு ஜெயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது என்ன நம்ம பாக்குறோம்னா, தேவனுடைய நீதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது என்ன அப்படின்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறார். சோ இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்களையும் இந்த சிங்கங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். என்னென்ன காரியங்கள் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருமே எதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னம்னா, நம்முடைய நோக்கம் என்னன்னா ஜெயம் கொள்ளணும். அதனாலதான் ஒரு ஸ்டெப் நம்ம வைக்கிறோம் அப்படின்னம்னா, அதுல என்ன இருக்கு, ஒரு சிங்கம் இருக்குது. அப்ப அந்த சிங்கம் என்ன குறிக்குதுன்னா, நம்முடைய ஜெயத்தை அது அடையாளப்படுத்தி காண்பிக்க கூடியதாக இருக்குது. சரி, இந்த ஜெயம் எப்படி வரும், ஒண்ணு ஜெயம் கொள்றோம் நம்ம சொல்றோம், அந்த ஜெயம் எப்படி வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நீதி இல்லைங்களா. தேவனுடைய நீதி நியாயங்கள் நம்ம செய்யறப்ப தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், அந்த ஜெயம் அந்த ஓவர் கம் பண்ண முடியும். சோ அதுக்காகத்தான் சொல்றாரு, ஒரு படியில் என்ன இருக்குன்னா, அந்த ஒரு சிங்கம் அதாவது வெற்றியையும், இன்னொரு இடத்துல தேவனுடைய நீதியையும், மூன்றாவது என்ன ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, மூன்றாவது என்ன இருக்கு, மூன்றாவது என்ன விஷயங்கள் பார்த்தோம்னா, எதிராளி ஆகிய பிசாசான. இப்ப ஒவ்வொரு சபையினுடைய காலகட்டத்திலையும் என்னென்னலாம் இருந்திருக்கும், இந்த 3 விஷயங்களும் இருந்திருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு சபையிலும் ஜெயம் இருக்குது, ஒவ்வொரு சபையிலும் தேவனுடைய நீதி வச்சுதான் ஓவர் கம் பண்றாங்க. அதே சமயம் தேட என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சபையிலும் சாத்தானுடைய அட்டாக்ஸ் கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு. இந்த மூன்று விஷயங்களையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஜனங்கள் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை பண்றதற்கு ஒரு வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு ஏழாவது சபையினுடைய காலத்துல, அதாவது இந்த சிங்காசனத்துக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இப்ப அட்டாக்ஸ் கூட இப்படித்தான் இருக்கும். அவனுடைய தாக்குதல் கூட எப்படி இருக்கும்னா அதிகமா தான் இருக்கும். சோ அந்த தாக்குதல் இருக்குது அப்படின்னா தான் விஷயங்கள் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த தாக்குதல் இருக்கிறது என்கின்ற பொழுதுதான் தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார்ன்ற அர்த்தம். இன்கேஸ் சாத்தானுடைய அட்டாக்ஸ் நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறப்ப ரிலாக்ஸா இருக்கிறப்பா அப்படின்னா நம்மளுக்கு என்ன இல்ல, என்ன இல்ல அப்படின்னா தேவன் நம்ம பக்கத்தில் இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு எப்ப சோதனைகள் சோர்வுகள் இதெல்லாம் நம்முடைய வாழ்நாள்ல நம்முடைய கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள்ல நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா தேவன் நம்ம கூட இருந்துட்டு இருக்கார். சோ இது இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். அப்ப இந்த விஷயங்கள்னால மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜெயம் கொள்வது அவசியமாக அங்க இருந்துட்டு இருக்குது. ஏன்னா தேவன் எப்படி பண்றாருன்னா, அதாவது சாத்தானுடைய தாக்குதலை தேவனுடைய பிள்ளைகள் மேல அனுமதிக்கிறார். சோ இந்த அனுமதி நம்ம மேல இல்ல அப்படின்னா நம்ம சந்தோஷப்படக்கூடாது. அப்ப கண்டிப்பா இந்த ஒரு தாக்குதல் வேணும், அந்த தாக்குதல் நான் ஓவர் கம் பண்ணணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த சாத்தானுடைய அட்டாக்ஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது, இல்ல அந்த சோதனைகளே வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அவனுடைய தாக்குதல்கள் இருக்கும், ஏன்னா நம்முடைய தலைக்கே எப்படித்தான் தாக்குதல் வந்துச்சு, அவர் மூலியமா தான் வந்துச்சு. இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு இந்த கடைசி காலத்துல, அதாவது அவருடைய சத்தியத்துக்காக ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அதே விதமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை ஜெயம் கொள்ள வேண்டியது அவசியம். சோ இந்த சோதனைகள் கூட எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது நம்முடைய விசுவாசத்தினுடைய சோதனைகளாலே ஒழிய மற்றபடிக்கு நமக்கு எந்த விதமான சோதனைகளும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்முடைய விசுவாசம் அந்த உண்மையாய் காண்பிக்கக்கூடியதாக இருக்குதா இல்லையா அப்படின்றத மாத்திரம் தான் இன்னைக்கு இங்க சாத்தான் வச்சு கூட நம்மளுக்கு என்ன பண்றாருனா ஒரு சோதனைகள் அங்க நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஒரு வெற்றி என்ற சிங்கமும் தேவனுடைய நீதி என்ற சிங்கமும் அதே சமயம் சாத்தான் என்ற சிங்கமும் நம்ம கிட்டயே அங்க இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க ஜெயிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதனாலதான் சொல்றாரு, ஒவ்வொரு சபையினுடைய காலகட்டத்திலையும் அங்க என்ன பண்றாருன்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை லிஸ்ட் அவுட் பண்றார். இரண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் படிக்கிற வெளிப்படுத்தல். அப்போ ஒவ்வொரு சபையிலும் என்னன்னா நிறை இருக்குது, அதே சமயம் குறைகள் கூட இருக்குது. இன்னைக்கு அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட இப்ப கடந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல லாஸ்ட் இயர் நம்ம நல்லா இருந்திருக்கலாம், பட் இந்த இயர் கொஞ்சம் நம்ம என்ன கொஞ்சம் ஸ்லாக் ஆயிருக்கலாம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறப்ப நம்முடைய நிறை குறைகள் எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி இருந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த நிறை குறைகள் செய்யறது யாருன்னா நம்ம தான். அப்போ இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு, அதாவது இன்னும் அதிகமாக தேவனுடைய நீதியை செய்விப்பதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் என்ன பண்றாருன்னா அந்த சிங்கங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம காமிக்கிறோம். அதே மாதிரி அவருடைய சிங்காசனத்துக்கு பின்பாக என்ன இருந்ததுன்னு சொல்றாருன்னா, அதாவது வளைந்திருந்தது அப்படின்னு மாத்திரம் தான் சொல்லியிருக்குது. ஆனா இது வேற மற்ற ஒரு பைபிள் நம்ம பார்க்கிறப்போ, அதாவது காளையனுடைய உருவம் அங்க பொறிக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப காளையனுடைய உருவம் சிங்காசனத்தில் ஏன் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, காளை பொதுவா நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இதுக்கு நம்ம ஒரு சப்ஜெக்டே என்ன பண்றோம் பாக்குறோம், அட்டோன்மெண்டே சாக்ரிஃபைஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பாவ நிவாரண நாள்ல அதாவது அந்த காளை விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். அப்போ காளை என்ன குறிக்கிறதா இருக்குது அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பலியினால் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இன்னும் சொல்ல போனா இயேசுனுடைய பலியினால் மாத்திரமே விழுந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு, இன்னும் சொல்ல போனா அவருடைய மரணத்தின் மூலமா தான் அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்திருக்குதுன்ற அந்த ஒரு சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய காலை என்ன பண்ணுதுன்னா நாம் சொல்லக்கூடியதாக அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு பலியின் மூலமா தான் இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகளும் அவருடைய அங்கமாகிறதுக்கு வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு பகுதிகளை நம்ம இன்னும் அநேக விஷயங்கள் நம்ம சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏழு படிகளை கடந்து இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா அந்த சிங்காசனத்திற்கு அருகாமையில நம்ம என்ன பண்றோம்னு இருந்துட்டு இருக்கோம். நம்முடைய வாய்ப்புகள் ரொம்ப கை மேல கை கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு நோக்கம் தான் நம்மளை இங்க தேவன் என்ன பண்ணிருக்காருனா இந்த ஒரு கன்வென்ஷன் கூட நம்மளை கூப்பிட்டு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு அதாவது நம்ம இன்னும் அந்த ஒரு கான்ஃபிகரேஷனுடைய லைஃப் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான் தேவன் அங்க ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கார். அதற்குரிய ஏற்றக்கால சத்தியங்களை நம்மளுக்கு என்ன பண்றாருனா அவருடைய பிள்ளைகள் மூலமாக அங்க கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இது என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்முடைய ஒரு பாடத்தை இங்க முடிக்கலாம். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயங்கள் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கார், பெரிய ஒரு பில்டிங் இருக்குது அவருக்கு. அப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வழியில டெய்லியும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறார். வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ அந்த வீட்டுக்கிட்ட எல்லாம் போறப்போ அந்த வீட்டை அப்படியே நிப்பாரு, அந்த வீட்டை பார்ப்பார். சோ இவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு வழியில் நம்ம கிராஸ் பண்ணுவோம், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிருப்பாரு, நம்ம நின்னு பாக்குறோமா இல்லையா, அது நம்மளால கட்ட முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் என்ன பண்றோம், சோ நின்னு பாக்குறோம். அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய வீடு இருக்குது, முதலாளி உட்காந்துருக்கிறார். இப்போ ஒரு சாதாரண நபர் என்ன பண்றாருனா அந்த வழியை போற டெய்லி போயிட்டு இருக்காரு, டெய்லி போறப்பெல்லாம் அந்த பில்டிங் பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. இதே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாருன்னா இவன் டெய்லி நம்முடைய வீட்டை பார்த்துட்டே போயிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இவரு ரெண்டு மூணு நாளா அந்த வீட்டுக்கிட்ட போறப்பெல்லாம் ஒரு பெருமூச்சு, அவ்வளவுதான். ஏன்னா இவனால என்ன பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியாது. இப்ப அந்த பெருமூச்சு மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. இதை அந்த எஜமான் என்ன பண்றாருன்னா பாத்துட்டு நெக்ஸ்ட் டே கீழ இறங்கி வர, கீழ இறங்கி வந்துட்டு என்ன பண்றாருன்னா இந்த ஒரு நபர்கிட்ட ஒரு பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் இந்த பில்டிங் சேல் பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டு மேல ஒரு ஆசை, இப்போ இந்த முதலாளி வேற வீடு வேற விக்கிறேன்னு சொல்றாரு, இது நமக்காகவே சொல்லிடுவார் போல இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உறுத்தல் இருக்குது. இவ்வளவு பெரிய வீடு வாங்குறதுக்கு நம்மளுக்கு கெபாசிட்டி இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இவரு இதெல்லாம் கேட்டுட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி வர்றாரு. இப்ப அந்த ஹவுஸ் ஓனர் மறுபடியும் கூப்பிட்டு கேட்கிறார், என்னாச்சு நான் நேற்று சொன்னேன் என்னாச்சு அப்படிங்கிறப்போ, அதாவது இவ்வளவு பெரிய வீடு வாங்குறதுக்கு நம்மளுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு இந்த ஒரு சாதாரண நபர் சொல்றாரு. அப்புறம் சரி உனக்கு என்னதான் சொத்து இருக்குது அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேக்குறப்போ, எனக்கு ஒரு 5 சென்ட் நிலம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். 5 சென்ட் நிலம் இருக்குதா, அப்போ அது வந்து என்ன வரும்னா ஒரு $5,000 ஒப்பிடலாம். ஆனா அந்த வீட்டினுடைய பதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா $50,000. அப்ப $50,000 பார்த்து இவர் ஆசைப்படுறாரு. ஆனா இவர்கிட்ட இருக்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் $5 வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, $5,000 வச்சுட்டு அதை விரும்பிட்டு இருக்கிறார். அப்போ இந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்ககிட்ட $5,000 தான் இருக்குதா, ஆமாங்க அப்படிங்கிறார். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா வேற அந்த ஹவுஸ் ஓனர் எதுவுமே யோசிக்கல, சரி நீ அந்த $5,000 மதிப்புள்ள இடத்தை நீ எனக்கு கொடுத்துரு, நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னாராம். பாருங்க ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிட்டு இருக்காரு, $50,000 இடம் எங்க, $5,000 எடுக்கக்கூடிய இடம் எங்க. ஆனா ஹவுஸ் ஓனர் சொல்றாரு நீ அந்த $5,000 நீ எங்கிட்ட கொடுத்துட்டு இடத்தை கொடுத்துட்டு நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே இவர் மனசுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷம், சரி அப்படின்ட்டு வந்துட்டார். ஆனா சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு யோசனை பண்றாரு, நம்ம ஒரு வேலை குறைச்சு சொல்லிருக்கலாமோ, $5,000 ஓகே சொல்லிட்டாரு, நம்ம ஒரு $4,000 கொடுத்தா சரி சொல்லுவாரா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்றாருன்னா அந்த ஹவுஸ் ஓனர் பார்க்க போய் போறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து நீ என்ன பேச்சு சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. நேத்து $5,000 மதிப்புள்ள இடத்த கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனா இன்னைக்கு வந்து $4,000 மதிப்புள்ள இடத்த கொடுக்குறேன்னு சொல்றியே, இது நியாயமா? ஆனா நான் உனக்கு நேத்து என்ன சொன்னேன், $5,000 மதிப்புள்ள இடத்தை நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு பெரிய வீட்டு $50,000 மதிப்புள்ள இடத்த நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா நீ இப்போ இவ்வளவு ஒரு கஞ்சத்தனமா இருக்கிறியே அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருமா நெக்ஸ்ட் ஒரு வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு பாக்கறக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி இது ஏன் இந்த ஒரு சம்பவம் பார்த்தாச்சு, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு கதை, இந்த கதைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா கதைக்கு பின்னாடி விஷயங்கள் இருக்கு. என்னன்னா அந்த ஒரு பெரிய வீடு ஒண்ணு இல்ல, தேவன் நம்மளுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள், இன்னும் சொல்ல போன அந்த இம்மார்டாலிட்டி. அப்ப இந்த இம்மார்டாலிட்டி பெற்றுக்கொள்ளணும் இல்ல தேவனுடைய அந்த குணலட்சணங்களை நம்ம வளர்த்திக் கொள்ளணும் அப்படின்னா இப்போ அது வந்து நம்மளால முடியாது. காலையில் பிரதர் சொன்னார் இல்லைங்களா, இது தேவனுடைய ஈவு. அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்மளால விலை கொடுத்து வாங்க முடியாதுதான். ஆனா இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன கேட்டாருன்னா உங்ககிட்ட என்ன இருக்குது கேட்டார். இப்ப தேவன் நம்ம கிட்டதான் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றதா, நம்ம இருக்கிறதெல்லாம் தரேன்னு என்ன பண்ணிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், சத்தியம் பண்ணிருக்கிறோம் இல்லீங்களா, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், தேவன் முன்பாக பிராமிஸ் பண்ணிருக்கோம். இப்ப தேவன் முன்பாக பிராமிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு, அப்ப கொஞ்சம் நம்ம யோசனை பண்றோம், அடே நம்ம முழுசா கொடுக்கறேன்னு சொல்லிட்டோம், இப்போ கொஞ்சம் சொல்லிடக்கூடாதோ? இன்னைக்கு இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். தேவன் முன்னாடி நம்ம சொல்லியாச்சு, ஆனால் சொல்றதுக்கு பின்னாடி கூட அடைய நம்ம அதிகமா, அதாவது முன்னாடி காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோமோ, இல்ல காலம் யோசனை பண்ணாம சொல்லிட்டோமோ, இப்படி திங்க் பண்றோம். ஆனா தேவன் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு, நான் முழுசா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப முழுசா கொடுத்தா அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார், அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார், நமக்கு கண்டிப்பா அந்த வீடு நம்மளுக்கு கொடுப்பார். அவர் செய்த வாக்கு தத்தம், அவர் செய்த ஒரு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பார். இல்ல ஒரு மனசு, ஒரு சின்ன மனசு வச்சு ரொம்ப குறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருமே யார் மாதிரி இருக்கோம்னா, அந்த ரோட் சைட் போன ஜனங்கள் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். நம்ம தேவன் முன்னாடி முழுசா நம்ம கொடுக்கறேன்னு சொல்லிட்டோம், ஆனாலும் முழுசா நம்மளால என்ன பண்ண முடியறதில்ல. ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து போட சொல்றாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண சொல்றாரு. இன்னைக்கு தேவன் அதை தான் நம்ம கிட்ட கேட்கிறார், உங்களால என்ன பண்ண முடியும். சோ தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இந்த ஒரு காரியத்தை அங்க எதிர்பார்த்துட்டு இருக்க. ஆனாலும் கூட நம்ம என்ன பண்றோம்னா, அதுல கொஞ்சம் மிச்சம் வச்சிடறோம், அதுல கொஞ்சம் நமக்காக அப்படின்னு வைக்கிறனாலதான் இன்னும் நம்முடைய பலிகள் என்ன பண்ண முடியல, தேவனால் அங்கீகரிக்கக்கூடிய விதத்துல அங்க இருக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், அதாவது ஒருவன் கோபுரம் கட்ட மனதா இருந்தால் சொல்றாரு. அப்ப இந்த கோபுரம்னா என்ன கோபுரம் அது சொல்ற, நம்ம கோபுரம் கட்ட மனதா இருந்தால் என்ன கோபுரம் அது, என்ன கோபுரம், சிம்பிளா நம்ம சொல்லலாம் என்ன கோபுரம் அப்படின்னா, குமாரனுடைய சாயல். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோபுரம். இப்ப இந்த ஒரு கோபுரத்தை நம்ம கட்டணும் அப்படின்னு தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோம். இப்ப வந்திருக்கூடிய பிள்ளைகளுக்கு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, வசனம் கொஞ்சம் நம்ம கண்டிப்பா பண்ணலாம். 14:28 லூக்கா 14:28
உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ.
பாத்தீங்களா, இப்போ ஒரு கோபுரம் கட்டணும் நம்ம வந்துட்டோம்னா அது கண்டிப்பா என்ன பண்ணணும், அதனுடைய கணக்கு பண்ணணும், கூட்டி கழிச்சு பாக்கணும், அதாவது நம்மளால முடியுமா முடியலையா அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருமே தேவன் கிட்ட உடன்படிக்கை நம்ம செஞ்சிருக்கோம். அப்போ உடன்படிக்கை செய்த நம்ம ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எப்பவாவது உட்கார்ந்து கணக்கு பண்ணமா, செல்லும் செலவை கணக்கு போட்டு பார்த்தோமா, இதனால என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்றது எப்பாவது நம்ம கணக்கு போட்டு பார்த்தோமா? ஒவ்வொருவரும் மனசாட்சியத்தோடு சொல்லலாம், என்ன பண்ணல நம்ம, அது கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த ஆசீர்வாதம் பார்த்துட்டு அந்த இழப்புகள் வர்றப்போ நம்மளால என்ன பண்ண முடியறதுல ஈடுகட்ட முடியறதில்ல. சோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, தயங்கி 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 நின்றுக்கிறோம். சோ தேவனுடைய பிள்ளைகள் முழுசா குடுக்கறேன்னு சொல்லியாச்சு, அன்னைக்கு செல்லும் செலவு கணக்கு பார்த்திருக்கணும், பார்க்கல. பட் இப்ப நம்மளுக்கு பாக்குறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, காலங்கள் கூட்டி கொடுத்திருக்கிறார் அதனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பாக்குறதுக்கு. சோ இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம முழுசா குடுக்கறோம்னு சொன்னோமோ, சோ அந்த அளவுக்கு நம்ம அதிக அதிகமாக கொடுத்து நம்முடைய உடன்படிக்கைக்குரிய ஒரு ஜீவியத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கலாம். சோ இதுதான் நமக்கு இன்றைக்குரிய ஒரு பாடமாக இருக்குது. கடைசி ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 6 முதல் 2 நம்ம வாசிக்கலாம்.
தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாத படிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம்.
சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு சில புத்திமதிகள் சொல்றாரு. என்ன ஒரு புத்திமதிகள் அப்படின்னா, கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்க சார்.
அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணையின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணையின் நாள்.
சோ இந்த ஒரு அனுக்கிரக காலம், ரட்சிப்பின் நாட்கள், இதுல எல்லாமே நம்ம இருந்துட்டு என்ன பண்றோம்னா, நம்முடைய உடன்படிக்கையை நாம் இன்னும் அதிகமாக நம்ம செய்து முடிக்கணும். இதுதான் நம்முடைய ஒரு நோக்கமாக கூட நம்ம இருந்துட்டு இருக்கோம். தேவன் இந்த ஒரு வருஷம் முழுக்க நம்மளுக்கு எல்லா விதத்திலையும் என்ன பண்ணிருக்காருன்னா, உதவிகள் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். சோ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புது வருஷத்துக்குள்ள அதே சமயம் நம்முடைய புது நம்முடைய உடன்படிக்கையை ரெனியூவல் பண்றது கூட ஒரு வாய்ப்புகள் நம்ம இருக்கிறத அறிஞ்சிருக்கோம். சோ இந்த மாதிரி நம்முடைய உடன்படிக்கையை அங்க புதுப்பித்துக் கொண்டு இன்னும் அதிகமாக தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும், அதாவது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த தேவனுக்கும் வாய்ப்பு கொடுத்த ஈரோடு சபையார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.